إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆறுயிர் அண்ணல் நானிலத்து நாயகர் விண்ணகத்து வேந்தலர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்பதனைத்தான் ஆசைப்படுகிறான். அந்த ஆசையின் அடிப்படையில் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் அவனது குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் பொருளீட்டலையும் வளப்படுத்துவதற்கான மேம்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த மனிதனுடைய உழைப்பில் அவனது குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் வளப்படுத்த வேண்டும் என்ற வழியில் பல வகையான சோதனைகள் சவால்கள் அவனுக்கெதிராக வரும் பொழுதெல்லாம் அவைகளையெல்லாம் எப்படி தகர்த்தெறியலாம், அந்த பிரச்சனைகளையும் தாண்டி அந்த சோதனைகளையும் கடந்து சவால்களுக்கு முகம் கொடுத்து எப்படி என்னுடைய குடும்பத்தோடு அமைதியாக உலகத்திலே வாழலாம், என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்காகவும் மனிதன் சிந்தனா ரீதியாக உடல் ரீதியாக உழைத்து கொண்டும் இருக்கிறான். அந்த வகையில்
எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனை எதிர்கொள்ளக்கூடிய தைரியசாலியாக பலசாலியாக மனிதன் தன்னை திடப்படுத்திக் கொண்டும் இருக்கிறான். என்றாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு குடும்பமாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரக்கத்தாக அல்லாஹுடைய அருள் கொண்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பொருளாதார வளத்தோடு உலகத்திலே வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதனால் எதிர்கொள்ள முடியாத அல்லது அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சில சோதனைகளும் சவால்களும் அவனுக்கு எதிராக அடுத்த மனிதர்களிடம் இருந்தும் அவனிடம் இருந்தும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனையும் எதிர்கொள்வதற்கான திறமையை மனிதன் வளர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். அதனை பற்றிய அடிப்படை அறிவை பெற்றவனாகவும் மனிதன் இருப்பது அவசியமாக காணப்படுகிறது. எனவே இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு எதிராக, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைதியான குடும்பத்துக்கு எதிராக, அவனது பொருளாதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு எதிராக மறைமுகமாக மனிதனுடைய பார்வைக்கு புலப்படாத, அவனது கண்களுக்கு தென்படாத அச்சுறுத்தலாக சவாலாக இருப்பது அடுத்த மனிதர்களுடைய கண் திருஷ்டியாக, கண்ணூராக, பொறாமையாக, வெறுப்பாக வெளிப்படுகிறது என்ற யதார்த்தத்தை மார்க்கம் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்திற்கு ஆபத்துக்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பானதொரு இடத்திலே வீட்டை அமைக்கிறான், வீட்டை சுற்றி மதில் சுவரை எழுப்புகிறான். அது மட்டுமல்ல, பாதுகாப்புக்கான கேமராக்களையும் அந்த மனிதன் இருக்கிக் கொள்கிறான். அதே போன்று அவனது பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதற்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள், அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இவைகளையும் மனிதன் ஏற்பாடு செய்து கொள்கிறான். என்றாலும் இந்த பாதுகாப்பு வேலிகளையும் தாண்டி, இந்த இரும்பு சுவர்களையும் தாண்டி ஒரு மனிதனை வீழ்த்தக்கூடிய, பலகீனப்படுத்தக்கூடிய, நோயாளியாக மாற்றிவிடக்கூடிய, ஆரோக்கியமாக திடகாத்திரமாக நடமாடிக்கொண்டிருந்த மனிதனையும் படுத்த படுக்கையாக கட்டிலுக்குள்ளே தள்ளிவிடக்கூடிய, கபரு குழிக்குள்ளே தள்ளிவிடக்கூடிய சக்தி இன்னொரு மனிதனுடைய கண்ணூருக்கு இருக்கிறது, கண் தரிசிக்கு இருக்கிறது என்று சஹீஹான ஹதீஸ்கள் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று ஹலாலான முறையில் அல்லாஹுடைய அருள் கொண்டு வெளிநாடுகளுக்கும் சென்று, கடல் கடந்த நாடுகளுக்கும் சென்று பொருளீட்டி வளமாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் அவனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக பல வகையான திட்டங்களை மேற்கொண்டிருந்தாலும் அவனது பார்வைக்கு புலப்படாமல், அவனது கண்களுக்கு தென்படாமல், அடுத்தவர்களுடைய கண்ணூரின் மூலமாக அவனது பொருளாதாரம் வீழ்த்தப்படுகிறது, பரம ஏழையாக மாறிவிடுகிறான். எந்த வியாபாரத்திலே கை வைத்தாலும் நஷ்டத்திலே முடிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை அந்த மனிதனுக்கு ஏற்படும் என்பதனையும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய மூலாதாரங்கள் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூரா யூசுஃபில் அல் குர்ஆன் அழகாக சொல்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தகப்பனார் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டில் பிரதேசத்தில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலே இருந்து கொண்டு, எகிப்திலே இருந்து கொண்டு முழு நாட்டு மக்களுக்குமான தானியங்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ஊரில் இருந்து அழகான தைரியசாலிகளான, திடகாத்திரம் கொண்ட, கம்பீரம் கொண்ட தன்னுடைய 11 ஆண் மக்களை தானியங்களை எடுத்து வருவதற்காக, அரசாங்க உதவியை பெற்று வருவதற்காக அனுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே யாகூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களது 11 ஆண் மக்களுக்கும் சொன்ன ஒரு வசியத் என்னவென்றால், யா பனிய லா தத்குலு மின் பாபின் வாஹித் வத்குலு மின் அப்வாபின் முதஃபர்ரிகா. அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், என்னுடைய மக்களே, நீங்கள் 11 ஆண் மக்களாக இருக்கிறீர்கள், ஒரே தகப்பனுக்கு பிறந்திருக்கும் 11 ஆண் மக்கள், வீரமுடையவர்களாக, தைரியசாலிகளாக, அழகிய தோற்றம் கொண்டவர்களாக, கட்டுடல் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் பதினோரு ஆண் மக்களும் ஒரே வாயிலின் ஊடாக அந்த நகரத்துக்குள்ளே நீங்கள் நுழைவதை அடுத்த மனிதர்கள் கண்டால் அவர்களுடைய கண் திருஷ்டியினால் அவர்களது கண்ணூரினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். எனவே மிசர் என்ற அந்த ஊருக்கு நான்கு தலைவாசல்கள் காணப்படுகின்றன. அந்த நான்கு தலைவாசல்களினால் நீங்கள் நுழைய வேண்டும் என்று யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது மகன்மாருக்கு வசியத்தை செய்து அனுப்பினார்கள். இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி, இமாம் குர்துபி போன்ற உலமாக்கள் தஃப்ஸீரிலே எழுதுகிறார்கள், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே கதவின் ஊடாக ஒரே தலைவாசலின் ஊடாக தங்களது மகன்மார்கள் நுழையாமல் நான்கு வாயில்களினாலும் பிரிந்து நுழைய வேண்டும் என்று சொன்னதற்கான அடிப்படை காரணம் மிசர் மக்களுடைய ஏனைய மக்களுடைய கண் பார்வை கண் திருஷ்டி இவர்களை தாக்கிவிடக் கூடாது என்று அந்த நபி அவர்கள் பயந்ததினால் என்று அந்த அறிஞர்கள் தஃப்ஸீரிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வரலாற்றிலும் எங்களால் அவதானிக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அழைப்பு பணியை தங்களது பிரச்சாரத்தை வேகமாக மக்காவிலும் மதீனாவிலும் முன்னெடுத்து வந்தார்கள். தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக நபி அவர்களுடைய வாதங்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள், நபி அவர்களுடைய தாவத்தை எதிர்கொள்ள தைரியமற்ற அந்த காபிர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக பேச்சுக்கு பேச்சாக எங்களுக்கு இவருடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியவில்லை. எனவே நாங்கள் கண் திருஷ்டியின் மூலம் கண்ணூரின் மூலம் இவருடைய தாவத்தை வீழ்த்த வேண்டும், இவரை படுத்த வடுக்கையாக மாற்றிவிட வேண்டும், இவரை கட்டிலுக்குள் முடக்கப்பட்டவராக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிடுகிறார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அரேபிய நாட்டில் கண்ணூரை ஒரு தொழிலாக பார்வையின் மூலம் கண் திருஷ்டியின் மூலம் அடுத்தவர்களை தாக்கக்கூடிய அந்த வேலையை ப்ரொஃபஷனலாக தொழிலாக செய்து வந்தவர்களும் காணப்பட்டார்கள். மூன்று நாட்கள் பசியோடு ஒரு அறையிலே அவர்கள் தனித்திருந்து தங்களது வஞ்சகத்தையும் குரோதத்தையும் பொறாமையையும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டு யாரை கண் திருஷ்டியினால் பாதிப்புக்கு உட்படுத்த வேண்டுமோ அவரை பார்த்து தங்களது ஏக்க பெருமூச்சை வெளியிடுவார்கள். கண்களால் அவர்களை பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறார், எவ்வளவு கட்டுடல் கொண்டவராக இருக்கிறார், எவ்வளவு அழகாக சம்பாதிக்கிறார், அதிகமான சொத்துக்களே கொண்டவராக இருக்கிறாரே என்று தங்களது ஏக்க பெருமூச்சை வெளிப்படுத்துவார்கள். இந்த வார்த்தையினால் இந்த கண் திருஷ்டி பார்வையினால் அந்த பாதிக்கப்படக்கூடிய மனிதர் எல்லா துறைகளிலும் வீழ்த்தப்பட்டு விடுவார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்படி கண்ணூருக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக கண் திருஷ்டியினால் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பனு அஸத் கோத்திரத்தை சேர்ந்த கண் திருஷ்டியை தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒரு திரளை அழைத்து வந்து நபி அவர்களை பார்த்து நீங்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், அவரது அழகையும் அவரது கருத்துக்களையும் வாத திறமைகளையும் நீங்கள் புகழ்ந்து சொல்ல வேண்டும், உங்களது இந்த விஷம் கக்கும் வார்த்தைகளினால் உங்களது கண் திருஷ்டி பார்வையினால் அந்த நபி வீழ்த்தப்பட்டு விட வேண்டும் என்று குறைசி காபிர்கள் முயற்சித்தார்கள். என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு காணப்பட்டது. இந்த விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்குகிறான், இந்த காபிர்கள் மாற்று மதத்தவர்கள் உங்களது கருத்துக்களை கருத்தால் எதிர்கொள்ள திராணியற்றவர்கள், உங்களது வாதங்களை வாதத்தினால் எதிர்கொள்ள தைரியமற்றவர்கள், கண் திருஷ்டியின் மூலம் உங்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறார். எனவே கண்ணூர் என்பது கண் திருஷ்டி என்பது இஸ்லாத்தின் பார்வையில் யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. சஹீஹ் புகாரியிலே சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது கண்ணூர் என்பது உண்மையானதுதான். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வருகிறது, லவ் கான ஷைஉன் சாபிகல் கதர் லஸபகத்துல் ஐன், அல்லாஹ்வுடைய முடிவை, கலா கதிரை, ஒரு மனிதன் இப்படி வளமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய முடிவாக இருக்கும். அல்லாஹுடைய முடிவை மிகைக்கும் ஆற்றல் ஒன்றுக்கு இருக்கும் என்றால் கண்ணூர் அல்லாஹுடைய முடிவை கூட மிகைத்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மிக வேகமாக கண் திருஷ்டி ஏற்படுகிறது, கண்ணூரினால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் முறைப்பட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மைதான், அடுத்தவர்களுடைய கண்ணூரினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், உங்களது பிள்ளைகளுக்கு நோய் ஏற்படும், அவர்கள் உடல் ரீதியாக பலவீனப்படுத்தப்படுவார்கள், ஒரு சில நேரங்களில் உயிர் பிரியக்கூடிய நிலைமைகள் கூட பிள்ளைகளுக்கு ஏற்படலாம் என்ற யதார்த்தத்தை இன்னும் சில ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன. ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சில ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இன்னல் ஐன லதுதுகிலுல் ஜமலல் கிதர் வதுதுகிலு அர்ரஜுலல் கப்ர். நபி அவர்கள் சொல்கிறார்கள், பலமான உடலோடு வேகமாக ஓடியும் நடந்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை சட்டியிலே கொண்டு போய் சேர்த்துவிடும், ஆரோக்கியமாக தைரியமாக இளம் வயதோடு நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை கூட சபருக்குழியிலே கண்ணூர் கண் திருஷ்டி தள்ளிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக இந்த ஹதீஸிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணூர் என்பது, கண் திருஷ்டி என்பது யதார்த்தமான ஒன்றுதான். அல்லாஹுடைய நாட்டப்படி இது அல்லாஹுடைய நாட்டத்துக்கு மாற்றமாக நடக்கக்கூடியது அல்ல. அல்லாஹுடைய முடிவு இப்படி அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய கண்ணூரினால், ஒரு மனிதனுடைய ஏக்க பெருமூச்சினால், கண் திருஷ்டியினால் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது அல்லாஹுடைய முடிவாக இருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில், அல்லாஹுடைய முடிவின் அடிப்படையில் கண் திருஷ்டியினால் ஒரு மனிதன் பாதிக்கப்படலாம் என்பதனை சஹீஹான ஹதீஸ்கள் எமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக, இந்த கண்ணூர் என்பது எங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள், வெறுப்பு கொண்டவர்கள், எங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து, வளர்ச்சியை பார்த்து ஆத்திரப்படக்கூடியவர்களால் மாத்திரம் எங்களுக்கு ஏற்படக்கூடியது அல்ல. இரண்டு வகையான முறைகளில் கண்ணூரினால், கண் திருஷ்டியினால் ஒரு மனிதன், ஒரு குடும்பம், அவரது வியாபாரம் பாதிக்கப்படலாம். அதிலே ஒன்று எங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்கள், வெறுப்பு கொள்ளக்கூடியவர்கள், கோபம் கொண்டவர்கள், ஆத்திரப்படக்கூடியவர்கள், எங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உள்ளம் கொதிக்கக்கூடியவர்கள், அவர்கள் எங்கள் மீது உள்ள பொறாமையினால் ஆத்திரத்தினால், இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார், இவரது வாகனத்தை பாருங்கள், இவரது வீட்டை பாருங்கள், இவரது கடையை பாருங்கள், நிம்மதியாக குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த குடும்பத்தின் அமைதியை பாருங்கள், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதனை பாருங்களே என்று பொறாமையினால், வெறுப்பினால், ஏக்கத்தினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளினாலும் கண் பார்வைகளினாலும் ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், அவரது பொருளாதாரம், அவரது வர்த்தகம் அனைத்தும் பாதிக்கப்படும். இன்னொரு முறை இருக்கிறது, அது என்னவென்றால் எங்கள் மீது கொண்ட பொறாமையினால் அல்ல, எங்களது நண்பர்கள், நெருக்கமாக பழகக்கூடியவர்கள், உறவினர்கள், இதையும் தாண்டி பெற்றோருடைய கண்ணூறு, பெற்றோர்களுடைய கண் திருஷ்டி பிள்ளைகளை கூட தாக்கும், பிள்ளைகளுடைய கண்ணூர் பெற்றோர்களை தாக்கும். இதைவிட ஒருபடி தாண்டி ஒரு மனிதனுக்கு அவனது கண் திருஷ்டியினால் அதே மனிதன் பாதிக்கப்படலாம், ஒரு மனிதனுடைய கண்ணூரினால் அவனே பாதிக்கப்படலாம், நண்பர்களுக்கிடையில், உறவினர்களுக்கிடையில், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையில் கூட இந்த கண்ணூருடைய தாக்கம் இருக்கிறது என்பதனை ஹதீஸ்கள் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. முஸ்னத் அஹ்மதிலும், இப்னு ஹிப்பான், நஸாயி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி ஒரு பயணத்திலே இருந்தார்கள். அந்த பயணத்தில் சஹல் இப்னு ஹுனைய், ஆமிர் இப்னு ரபியா என்ற இரண்டு தோழர்களும் நபி அவர்களோடு காணப்பட்டார்கள். ஜுஹ்ஃபா என்ற இடத்திலே அந்த பிரயாண கூட்டம் தங்கியிருந்த நேரத்தில் சஹல் இப்னு ஹுனைய் அவர்கள் நபி அவர்களுடைய அனுமதியோடு ஓரிடத்திற்கு குளிக்க சென்றார்கள். அந்த சஹாபி அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது சஹல் இப்னு ஹுனைய் என்ற சஹாபி அழகான தோற்றமுடையவராக, வெண்ணிற தோளுடையவர்களாக, திடகாத்திரமான கட்டுடல் கொண்டவர்களாக, ஒரு ஆணழகனாக சஹல் இப்னு ஹுனைய் என்ற சஹாபி அவர்கள் காணப்பட்டார்கள். ஒரு இடத்திலே அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமிர் இப்னு ரபியா என்ற அவரது நண்பர், அவரது கூட்டாளி, இன்னொரு சஹாபி அவரும் குளிக்க சென்றார். சஹல் இப்னு ஹுனைய் அவர்களுடைய அந்த அழகான உடலை பார்த்து, அவர்களது கவர்ச்சிகரமான தோற்றத்தை பார்த்து, நான் என்னுடைய வாழ்க்கையில் இதனை போன்ற ஒரு ஆணழகனை கண்டது கிடையாது. வீட்டுக்குள்ளே மறைந்து வாழும் ஒரு கன்னி பெண்ணின் தோல் எவ்வளவு மென்மையாகவும் வெண்மையாகவும் அழகாகவும் இருக்கிறதோ, ஒரு இளம் பெண்ணுடைய தோற்றத்தை கொண்டவராக இவர் இருக்கிறாரே என்று தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை வெளிப்பட்டதோடு சஹல் இப்னு ஹுனைய் மயக்கமுற்று உடனடியாக அடித்து விழுந்ததை போன்று உடனடியாக விழுந்து விட்டார். நபி அவர்களுக்கு செய்தி வருகிறது. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் விசாரிக்கிறார்கள், என்ன நடந்தது? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சஹல் இப்னு ஹுனைய் குளித்துக் கொண்டிருந்தார், அவரது அழகிய உடலை பார்த்து ஆமிர் இப்னு ரபியா இப்படி சொல்லிவிட்டார். நபி அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்தார்கள். சொன்னார்கள், அலாம யக்துலு அஹதுக்கும் சாஹிபஹு, அலாம யக்துலு அஹதுக்கும் அஹாஹு, உங்களில் ஒருவர் உங்களது கண் திருஷ்டியினால், உங்களது கண்ணால், வார்த்தையினால் அடுத்த முஸ்லிமை ஏன் கொல்ல பார்க்கிறீர்கள் என்ற வார்த்தையை நபி அவர்கள் பாதித்தார்கள். ஒருவருடைய கண்ணூரின் மூலம், பொறாமை காரணினால் அல்ல, எதிரியினால் அல்ல, எங்கள் மீது வெறுப்பு கொண்டவர்களினால் அல்ல, எங்களது நண்பர்களினால் கூட, உறவினர்களினால் கூட இந்த பாதிப்பு ஏற்படலாம் என்ற அடிப்படையை நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதனை அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம், பஹல்லா பர்ரத்தலஹு, நீங்கள் இன்னொரு முஸ்லிமிடம் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க, வியக்கத்தக்க ஒரு அருள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால், உதாரணமாக அழகிய உடல் கொண்டவராக, அமைதியான குடும்பம் கொண்டவராக, மனைவியோடு சந்தோஷமாக வாழக்கூடியவராக, தாராளமாக சம்பாதிக்கக்கூடியவராக, பல கடைகளுக்கு சொந்தக்காரராக, சொந்த வாகனம் வைத்தவராக, அழகாக உடுக்கக்கூடியவராக, இப்படி எந்த ஒரு அருளை அடுத்த முஸ்லிமிடம் நீங்கள் கண்டாலும் அந்த நியமத்தை அல்லாஹுவோடு தொடர்புபடுத்த வேண்டும், பாரகல்லாஹு ஃபீக், மாஷா அல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அவருக்கு வரக்கத்துக்காக துவா செய்ய வேண்டும், அப்பொழுது இந்த கண் திருஷ்டி பலிக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களிடம் காணப்படக்கூடிய அருக்கொடைகளை பார்த்து, வளமான வாழ்க்கையை பார்த்து, அறிவை, ஆற்றலை, அனுபவத்தை, ஆளுமை பண்புகளை, அமைதியான குடும்பத்தை, வளமான பொருளாதாரத்தை, சொந்த வாகனத்தை, விசாலமான வீட்டை, எந்த நியமத்தை அடுத்த முஸ்லிமிடம் கண்டாலும் ஒரு முஸ்லிமுடைய வாயில் முதல் வரவேண்டிய வார்த்தை மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பாரகல்லாஹ் என்ற அல்லாஹுடைய விக்ரோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் ஒரு முஸ்லிமுடைய நாவில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்த முஸ்லிமை பார்த்து நீங்கள் வியக்கும் நேரத்தில், ஆச்சரியப்படும் நேரத்தில், பஹல்லா பர்ரத்தலஹு, நீங்கள் பாரகல்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா என்று அந்த ஆமிர் இப்னு ரபியா என்ற சஹாபி அவர்களை நபி அவர்கள் கண்டித்து சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல ஒரு மனிதனுக்கு எதிரிகளுடைய கண்ணூறு மட்டுமல்ல, பொறாமைக்காரர்களுடைய கண் திருஷ்டி மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்களுடைய, பெற்றோர்களுடைய, நண்பர்களுடைய கண்ணூறு கூட ஒருவரை தாக்கலாம். அதைவிட ஒருபடி தாண்டி ஒரு மனிதனை அவனது கண்ணூறு கூட தாக்கி விடலாம், கொன்று கூட விடலாம். இஸ்லாமிய வரலாற்றில் எங்களால் பார்க்க முடியும். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் உமையாக்களுடைய தலை சிறந்த கலீஃபாக்களில் ஒருவர், பல வருடங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக காணப்பட்ட சுலைமான் இப்னு அப்துல் மலிக், ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பச்சை நிற ஆடையை அணிந்தார், பச்சை நிறத்தில் தலைப்பாகை அணிந்தார், பச்சை நிற விரிப்பை விரித்து அதிலே அமர்ந்தார். அந்த அரச அவையை கூட பச்சை நிற கம்பளங்களினால் அலங்கரித்தார். அதன் பின்னர் கண்ணாடியின் முன் நின்று கொண்டு அவர் சொன்னார், அனல் மலிகு ஷாப், அனல் ஹலீபத்து ஷாப் என்று ஆச்சரிய மிகுதியார் சொன்னார். அவர் குறிப்பிட்டார், வகான முஹம்மதுன் நபியா, வகான அபூபக்கர் சித்தியகா, வகான உமர் ஃபாரூகா, வகான உஸ்மான் ஹயியா, வகான அலி ஷஜா, வகான முஆவியா ஹலீமா என்று ஒவ்வொரு ஹலீஃபாவையும் புகழ்ந்து சொல்லிக் கொண்டு வந்து கடைசியாக சொன்னார், அனல் ஹலீஃபத்து ஷாப். 39 வயதுடைய வாலிபராக இருந்தார், இளம் வயதுடையவர். சைனாவுடைய இல்லை கோடுகள் முதல் மொரோக்கோவுடைய மேற்கு கரையோரம் வரைக்கும், அதே போன்று ஸ்பெயின், போர்த்துக்கல், பிரான்சுடைய எல்லை கோடுகளையும் தாண்டி பறந்து விரிந்திருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இளவயது கலீஃபா. ஒரு நாட்டுடைய தலைவர் அல்ல, ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் அல்ல, சைனா முதல் மொரோக்கோவின் கடற்கரை வரைக்கும் ஸ்பெயினையும் போர்த்துக்கல்லையும் பிரான்சுடைய பெரிஸ் நகரம் வரைக்கும் பறந்து விரிந்திருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஏக தலைவர், 39 வயதுடைய ஒரு இளம் வாலிபர், தன்னை பார்த்து கண்ணாடியில் தன்னுடைய அழகை பார்த்து வியந்து கொண்டார். நான் தான் வாலிபனாக இருக்கும் நிலையில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் என்று பெருமைபட சொல்லிக் கொண்டார். கண்ணாடியில் முன்னால் நின்று ஜும்மா முடிந்ததோடு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் நோய்வாய்ப்படுகிறார். அடுத்த ஜும்மா வரும் பொழுது வஃபாத்தாகி இருந்தார். இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு மனிதன் கண்ணாடியில் தன்னுடைய அழகை, தன்னுடைய கட்டுடலை, தன்னுடைய கவர்ச்சிகரமான தோற்றத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் சொல்லாமல், பாரக்கல்லா சொல்லாமல், அல்ஹம்துலில்லா சொல்லாமல் எந்த ஒரு நியமத்தையும் பார்த்த ஒரு மனிதன் பெருமைப்படக்கூடாது என்ற அடிப்படையை இந்த வரலாறும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இன்னொரு குர்ஆனுடைய வசனம் எமக்கு சொல்லி காட்டுகிறது எப்படி என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய கடையை பார்த்து, அழகான விசாலமான வீட்டை பார்த்து, சொந்த வாகனத்தை பார்த்து, அழகான தோற்றத்தை, தன்னுடைய அறிவை, ஆளுமை பண்புகளை, திறமைகளை எதை பார்த்தாவது ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால், கர்வம் ஏற்பட்டால், உளரீதியான மகிழ்ச்சி ஏற்பட்டால், அவன் உடனடியாக மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லா இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டால் அவன் மற்றவர்களுடைய அவனுடைய கண்ணூரில் இருந்து பாதுகாப்பு பெற்றுவிடுவான் என்று இமாம் குர்குவி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதற்கு ஆதாரம் அல் குர்ஆனுடைய வசனம், வலவுலா இஸ் தகல்த ஜன்னதக் குல் தமாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லா. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் இரண்டு மனிதர்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுக்கு அழகான வளமான நீர்வளம் கொண்ட இரண்டு தோட்டங்கள் சொந்தமாக இருந்தன. அவன் தன்னுடைய தோட்டத்திற்குள் நுழைந்து, என்னுடைய அறிவினால், ஆற்றலினால் இந்த தோட்டங்கள், பொருளாதார வளம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக் கொண்டான், கர்வத்தை வெளிப்படுத்தினான். அவருடைய ஒரு தோழர் சொன்னார், நீ இப்படி சொல்லக்கூடாது, வலவுலா இஸ் தகல்த ஜன்னதக், நீ உன்னுடைய தோட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லா என்று நீ சொல்லி இருக்க வேண்டுமே என்று அடுத்த தோழர் அவனுக்கு அல்லாஹ்வே ஞாபகமூட்டினார்கள். இந்த வசனத்தை வைத்து, இந்த குர்ஆனுடைய அடிப்படையை வைத்து இமாம் வஹபுபுன் முனப்பி என்ற தாபிஈ அவர்கள் தங்களுடைய வீட்டு கதவில் இந்த வாசகத்தை எழுதி வைத்திருந்தார்கள். ஹத்திபின் மைசரா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் தாபிஈன்களில் ஒருவரான வஹபுபுன் முனப்பி அவர்களுடைய வீட்டுக்கு சென்றேன். அவர்களுடைய வீட்டு கதவில் மாஷா அல்லாஹு லா குவ்வத இல்லா பில்லா என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வாசகத்தினால் அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டியில் இருந்தும் அவருடைய சொந்த கண் திருஷ்டியில் இருந்தும் அந்த வீடும் அந்த குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்காக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருந்தார் என்று இமாம் ஹத்திபின் மைசரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் அஷ்ஹப் அல் மாலிகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யம்பகி லிகுல்லி மன் தஹல ஃபீ பைதிஹி அய் யகூல் மாஷா அல்லாஹு லா குவ்வத இல்லா பில்லாஹ். எந்த மனிதனும் அவனது வீட்டுக்குள் நுழையும் பொழுது இந்த துஆவை ஓதிக்கொண்டு நுழைந்தால் அந்த வீடு பரக்கத் பொருந்தியதாக இருக்கும். கண்ணூரில் இருந்து, கண் திருஷ்டியில் இருந்து, அடுத்தவர்களுடைய பொறாமையில் இருந்து அந்த வீடு பாதுகாக்கப்படும் என்று இமாம் மாலிக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது பேர குழந்தைகள் அல் ஹசன் வல் ஹுசைன் இந்த இருவருக்கும் கண்ணூரை விட்டும் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅவிதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா வ மின் குல்லி அயினில் லாம்மா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது பேர குழந்தைகளுக்கு கண்ணூரை விட்டும் பாதுகாப்பதற்காக தினம் தினம் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் சஹீஹான ஹதீஸ்களில் எங்களால் அவதானிக்க முடிகிறது. அதே போன்று முஅவ்விதத்தை குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் நாஸ், ஆயத்துல் குர்சி, சூரத்துல் ஃபாத்திஹா இது போன்ற வசனங்களை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்வதன் ஊடாகவும் இந்த கண்ணூரில் இருந்து, கண் திருஷ்டியில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் சஹீஹான ஹதீஸ்களும் உலமாக்களுடைய வழிகாட்டல்களும் எமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணூர் என்பது மிக பயங்கரமானது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நடமாடிக்கொண்டிருப்பார், குடும்பத்தோடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எவரோ ஒருவருடைய ஏக்க பெருமூச்சு, எவரோ ஒருவருடைய நச்சு கலந்த பார்வை, எவரோ ஒருவருடைய விஷமத்தனம் கலந்த வார்த்தை, இதனால் அந்த குடும்பத்துடைய அமைதி இல்லாமல் போயிடும். எனவே இரண்டு தரப்பினருக்கும் மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஒரு தரப்பினர், சிலருடைய கண் பயங்கரமானது, சிலருடைய வாய் சொல் பயங்கரமானது. அப்படியானவர்கள் அடுத்தவர்களை பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது, அடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நியமத்துகளை பார்த்து உள்ளம் ஏங்கும் பொழுது, சந்தோஷப்படும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ், பாரகல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகளை பாவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கண்ணூரினால் அடுத்தவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக, அதே போன்று அடுத்தவர்களுடைய கண்ணூரினால் நாங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வீடுகளுடைய வாசலில் மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று எழுதி வைத்தால் வீட்டுக்குள் நுழையக்கூடியவர்களெல்லாம் அதனை வாசித்துக் கொண்டு துஆவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள்ளே வருவார்கள். வீடு அழகாக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும், ஆடம்பரமான பொருட்கள் இருக்கும். இவைகளினால் அடுத்தவர்களுக்கு ஏக்க பெருமூச்சு வெளிப்படாது, கண்துருஷ்டி வெளிப்படாமல் இந்த வசனங்கள் அல்லாஹின் அருளால் பாதுகாக்கும் வல்லமை கொண்டது. சிலருடைய கடைகள் ஆடம்பரமாக இருக்கும், விசாலமாக இருக்கும், அழகாக இருக்கும், வேலைத்தளம் அழகாக இருக்கும். இந்த இடங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்கான முறைகளைத்தான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, அல்லும் பகலும் உழைத்து, மாடாக உழைத்து, ஓடாக தேய்ந்து பாடுபடுவதெல்லாம் இந்த உலகில் கொஞ்ச காலம் நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழ்ந்து மறைய வேண்டும் என்பதற்காக இந்த குறுகிய காலத்திற்குள்ளே அவனுக்கு எதிராக பல வகையான அச்சுறுத்தல்களும் சவால்களும் ஒவ்வொரு வகையில் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் இப்படியெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது.
எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல்களின் அடிப்படையில் எங்களால் அடுத்தவர்கள் பாதிக்கப்படாமலும் அடுத்தவர்களினால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விடாமலும் மார்க்கம் சொன்ன முறைப்படி துஆக்களின் மூலம் குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றவர்களாக எமது வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக கடைசி வரை வாழ்ந்து மறையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.